நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர், அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர், சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல், சொல்லுமட்ட குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர், ஆதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர், திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம், சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரன் குதம்பை, திருவருணையூர் இடைக்காடர் சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதியிற் சேர்ந்த நிறம்மை காக்கவே, அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய சத்சங்கம் வளமை போல் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை பார்க்கும் சத்சங்கமாக அமைகின்றது. கடைசி சத்சங்கத்தில் நாங்கள் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் வித்யா தத்துவத்தை பார்த்து முடித்திருந்தோம். அதை பற்றி மீளாய்வும் செய்து விட்டோம். இன்று நாங்கள் சிவ தத்துவத்திற்குள், அதாவது சுத்த தத்துவத்திற்குள் செல்லப் போகின்றோம். அதைத்தான் இன்று நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அதற்கு முதலாவதாக எங்களுடைய அடிப்படை கருத்துக்களை தொடக்கி அந்த நிலைக்கு செல்வோம். நாங்கள் இறைவன் இந்த அனாதி நிலையில் ஆன்மாக்கள் எல்லாம் ஆணவத்துடன் கட்டுண்டிருக்கின்றது, ஆன்மாக்கள் தன்னைப்போல் உயிரானது, உயிருடையது, சிற்றுயிராக இருந்தாலும் தான் பேருயிராக இருந்தாலும் உயிர் உடையவை, அவையை அந்த ஆணவ மலத்திலிருந்து விடுவிப்பதற்கு அவர்களுக்கு தேவையான ஒரு செயல்முறை திட்டத்தை இறைவன் உருவாக்கி அந்த செயல்முறை திட்டத்தின்படி 36 தத்துவங்களை உருவாக்கினார். அந்த ஆன்மாக்களுக்கு அந்த ஆணவ கட்டிலிருந்து வெளியால் வருவதற்கு உதவி செய்வதற்கென்று தொடங்கியிருந்தோம் இந்த சைவ சித்தாந்த அடிப்படை வகுப்புகளை. அதை முதலாவதாக 3 தொகுதிகளாக அதை செயல்படுத்த விரும்பினார். அந்த 3 தொகுதிகள்தான், ஒன்று சுத்த தத்துவம், அதாவது சுத்த மாயையிலிருந்து வரும் சுத்த தத்துவமும், அசுத்த மாயையில் இருந்து தோன்றிய வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம் என்ற 3 பிரிவு. இதில் நாங்கள் ஆன்ம தத்துவத்தை பார்த்து முடித்து விட்டோம், வித்யா தத்துவத்தையும் பார்த்து முடித்து விட்டோம். இன்று சுத்த தத்துவத்திற்குள் செல்லப் போகின்றோம். ஆன்ம தத்துவத்தை இறைவன் ஏன் உருவாக்கினார் என்றால், தனு கரண புவன பூவங்களை படைப்பதற்கு உலகம், உலகியல் பொருட்கள், இந்த உடலுக்கு தேவையான கருவிகளை அந்த ஆன்ம தத்துவம் மூலம் இறைவன் உருவாக்கினார் ஆன்மாக்களுக்கு. ஆகவே அதனுடைய சுருங்கிய பொருள் என்னவென்றால், பொருள் உலகத்தை படைத்தார் ஆன்ம தத்துவத்தால். அதற்கு பின் என்ன செய்தார்? அதற்கு அந்த பொருளை நுகர வேண்டுமென்றால் அந்த ஆன்மாக்கள் நுகர்வோன் தன்மையை பெற வேண்டும். அந்த நுகர்வோன் தன்மைக்கு வித்யா தத்துவங்கள் என்று சொல்லி அசுத்த மாயையிலிருந்து அந்த வித்யா தத்துவத்தை உருவாக்கினார். அந்த வித்யா தத்துவங்கள் இருந்து ஆன்மா நிகர்வோன் தன்மையை பெற்றது என்று படித்திருக்கின்றோம். அந்த பெற்ற தன்மைக்குரிய பெயர் புருடன், புருஷன் என்று படித்திருக்கின்றோம். ஆகவே நாங்கள் கீழிருந்து தான் மேலாக படித்து கொண்டு போகின்றோம். ஆனால் இயக்கம் தொடங்கியது மேலிருந்து கீழாக மறந்து விடாதீர்கள். இறைவன் தான் மேலிருக்கின்றார். அதாவது சுத்த தத்துவம் முதல் படைத்து, அதற்கு பிறகு வித்யா தத்துவம் படைத்து, அதற்கு பிறகுதான் ஆன்ம தத்துவம் இறைவன் படைத்தார். ஆனால் நாங்கள் படிப்பதற்கு எளிமையாக ஆன்ம தத்துவத்தை முதல் படித்து, அது எங்கிருந்து வந்ததென்று மேல் நோக்கி சென்று வித்யா தத்துவத்தை பற்றி அறிந்து, இப்போது அதுவும் எங்கிருந்து மேலிருந்து வந்ததென்று சொல்லி சுத்த தத்துவத்திற்குள் செல்ல இருக்கின்றோம். ஆகவே ஆன்ம தத்துவத்தில் 24 தத்துவங்களாகிய கருவிகளும், வித்யா தத்துவத்தில் 7 தத்துவங்களாகிய கருவிகளும், சிவ தத்துவத்தில் சுத்த தத்துவத்தில் 5 கருவிகளையும் இறைவன் படைத்து மொத்தமாக 24 சக 7 சக 5 என்று 36 கருவி தத்துவங்களை படைத்திருக்கின்றார். ஆகவே இந்த கடைசி 2 தத்துவங்களும், அதாவது வித்யா தத்துவம் ஆன்ம தத்துவங்கள் ரெண்டும் அசுத்த மாயையிலிருந்து வந்ததென்று பார்த்திருக்கின்றோம். அதை முடித்து விட்டோம். அதுதான் ஆன்மாக்களுக்குரியது. சுத்த தத்துவம் இறைவனுக்கும் இந்த செயல்பாடுகளை செய்யும் கடவுள்மார்களுக்கும் உரிய இடம், ஆன்மாக்களுக்கும் உரிய இடம்தான். ஆனால் அவர்கள் விஞ்ஞான கலராக இருக்க வேண்டும். விஞ்ஞான கலர் என்றால் என்ன? ஆணவம் கண்மம் முடித்தவர்கள், அந்த நிலையை தாண்டியவர்களுக்கு சுத்த மாயையில் இடம் உண்டு. ஆகவே அதை பற்றி விரிவாக பார்க்கப் போகின்றோம் அடுத்தடுத்த வகுப்புகளில். இன்று நாங்கள் தொடங்குவோம் இந்த பாடத்தை. ஆகவே இந்த சுத்த தத்துவத்தை இறைவன் இந்த 3 தத்துவங்களையும் 3 பகுதிகளாக பிரித்த போது, இந்த சுத்த தத்துவத்தை இறைவன் இயக்கத்திற்காக பரிணமித்தார். அதாவது அவருடைய செயல்முறை திட்டத்தை இயக்க வேண்டும். அதற்குத்தான் இந்த சுத்த தத்துவம், சுத்த வித்தை, சுத்த தத்துவம் என்று சொல்லப்படும் சுத்த மாயையிலிருந்து வந்த சுத்த தத்துவம் இறைவனால் படைக்கப்பட்டது. அங்குதான் ஜீவன் முத்தர்கள் பலர் அந்த இடத்தில் வசிக்கின்றார்கள். அவற்றை பற்றி விரிவாக பின்னர் பார்ப்போம். ஆனால் இறைவன் இருந்து தொழிற்படும் இடம். மற்றைய 2 மீண்டும் ஒருமுறை, வித்யா தத்துவமும் ஆன்ம தத்துவமும் அசுத்த மாயையிலிருந்து ஆன்மாக்களை நுகர்வோன் தன்மை ஆக்குவதற்கும், ஆன்மாக்களை நுகரும் பொருட்களை உருவாக்குவதற்கும் படைக்கப்பட்டவை. இனி நாங்கள் சுத்த தத்துவத்திற்குள் செல்வோமாக இருந்தால், அங்கு 5 தத்துவங்களை இறைவன் படைத்தார். அந்த பெயர்களை மாத்திரம் இன்று பார்ப்போம். விளக்கத்தை வரும் வகுப்புகளில் தான் ஒவ்வொன்றாக பார்க்க போகின்றோம். அந்த 5 தத்துவங்களும் என்ன? 1, முதலாவதாக சுத்த தத்துவத்தில் இருப்பது சிவ தத்துவம். அதை சிவ தத்துவம் என்றால் அதை நாத தத்துவம் என்றும் சொல்லுவார்கள், சிவ தத்துவம். 2வதாக சக்தி தத்துவம், அதை பிந்து தத்துவம் என்றும் சொல்லுவார்கள். 3வதாக சதாசிவ சத்துவம், அந்த சதாசிவ சத்துவம் தான் அருளலை குறிப்பது. அதை பற்றி விரிவாக பேர்ந்து பார்ப்போம். 4வதாக மகேஸ்வர தத்துவம், அதுதான் மறைத்தலை குறிப்பது. அதையும் பார்ப்போம் விரிவாக பின்னர். இறுதியாக சுத்த வித்தை. இந்த சுத்த வித்தை என்ற இந்த 5வது தத்துவத்திற்குள் தான் படைத்தல், காத்தல், அழித்தலை இறைவன் வைத்து இயக்குவதற்கு தன்னுடைய செயல்முறை திட்டத்தை உருவாக்கி இருக்கின்றார். ஆகவே இந்த சுத்த தத்துவங்கள் இயக்கத்துக்குரியது. ஆகவே இந்த சுத்த தத்துவங்கள் இயக்கத்துக்குரியது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இந்த இறைவன் இந்த தத்துவங்களை இயக்குபவர்கள் அந்த தத்துவத்தில் இருப்பதற்கு அங்கு எல்லா வசதிகளும் இறைவன் செய்கின்றார். ஆன்மாக்களுக்கு தனு கரண புவன போகங்கள் செய்து ஆன்மாக்களை ஆன்மாக்களின் இயக்கத்திற்கு செயல்பட வைத்தது போல தங்களுடைய இயக்கத்திற்கும் இறைவன் இவற்றை செயல்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார். இயக்கம் செய்யக்கூடிய சுத்த தத்துவத்திலிருந்து அதை பற்றித்தான் இப்போது பார்க்க போகின்றோம். அதற்கு முதலாவதாக நாங்கள் அந்த சுத்த தத்துவத்திற்கு போக முதல் இந்த ஆணவ மலத்தை பற்றி பேராசிரியர்கள் சில குறிப்புகளை, முக்கியமான குறிப்புகளை இந்த இடத்தில் எங்களுக்கு படிப்பிக்கின்றார்கள். முதலாவதாக அந்த இயக்கத்திற்கு போக முதல் சென்ற வகுப்பில் படித்த ஒன்றை மீண்டும் நாங்கள் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அது முக்கியமாக பலரை குழப்ப நிலைக்கு கொண்டு வரும் விடயம். அதாவது இந்த மூன்று தத்துவங்களும் உயிரில் மூன்று பகுதியினரான விஞ்ஞான கலர், பிரளயா கலர், சகலருக்காக படைப்பிக்கப்பட்டது இறைவனால். ஆகவே இந்த மூன்று நிலைகளையும் இறைவன்தான் முதல் பகுத்து கொடுத்தார் என்று சென்ற வகுப்பில் பார்த்தோம். அந்த மீட்டலை ஒருக்கா பார்த்து விடுவோம். விஞ்ஞான கலருக்கு சுத்த மாயையும், சுத்த மாயையில் இருக்கும் சுத்த தத்துவத்தையும், பிரளயா கலருக்கு வித்யா தத்துவத்தையும், சகலருக்கு ஆன்ம தத்துவத்தையும் இறைவன் பகுதியாக அந்த உயிர் ஆன்மாக்களை அந்தந்த பகுதியில் சேர்க்கின்றார். துவக்கத்தில் அவற்றை என்னவாறு இனம் பிரிக்கின்றார் என்பதை பார்த்தோம். அவர்களுடைய ஆணவ மல பீடிப்பினை வைத்துத்தான் அவர் மூன்று பகுதிகளாக அவர்களை பிரிக்கின்றார்கள். அவர்கள் என்று சொன்னால் எங்களை பிரிக்கின்றார்கள். நாங்கள் சகலராக இருக்கின்றோம். ஆகவே நாங்கள் ஆணவ மலத்தால் எவ்வளவு தூரம் பீடிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் இந்த மூன்று நிலைகளையும் இறைவன் எங்களுக்கு தருகின்றார். இந்த நிலையில் ஆணவ மலத்துடன் முழுக்க கட்டுப்பட்டிருந்து, அல்லது ஒரு குறிப்புக்கு சொன்னால் ஒரு 50% 100% கட்டுப்பட்டிருந்தால் அவர்கள் சகலராகவும், ஒரு குறிப்புக்குத்தான் இந்த இலக்கங்கள், ஒரு சராசரியாக 50% கட்டுப்பட்டிருந்து, அதாவது ஒரு 5, 1, 2% 50% கட்டுப்பட்டிருந்தால் அவர்கள் பிரளயாகலராகவும், வித்யா தத்துவத்திலும் ஆணவ மலத்தில் ஒரு சிறிய அளவுதான் மலமே இல்லாத நிலையில் இருப்பவர்களுக்கு விஞ்ஞான கலர் என்ற சுத்த தத்துவத்திலும் அவர் அந்த இடத்தை கொடுக்கின்றார். அவர் சிருஷ்டிக்கின்றார். சிருஷ்டிக்கின்றார் என்றால் அந்த பகுதியினரை பிரித்து தன்னுடைய செயல்முறை திட்டத்தில் அவர்களை அங்கு வகுப்பறையில் விடுவது போல விடுகின்றார். அதை நாங்கள் பார்த்து விட்டோம். ஆனால் இந்த மூன்று நிலைகளும் தான் உயிர்களுக்குரியது. இது இறைவன் மேலிருந்து கீழாக ஒவ்வொரு வகுப்பிலும் இந்த மூன்று வகுப்பு, மூன்று செயல்முறை பகுதிகளை மூன்று வகுப்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். உயர் வகுப்பு, மத்திய வகுப்பு, கீழ் வகுப்பு என்று உலகியலில் சொல்லுவோம். அதாவது சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம், அந்த வகுப்புகளில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். அத்துடன் இந்த செயல்முறை திட்டம் தொடங்கிவிட்டது. இனி இவற்றை சேர்த்தது முழுக்க ஏன்? ஆணவம் மலத்திலிருந்து ஆன்மா வெளிவர வேண்டுமென்றால் ஆன்மாதான் செயல்பட்டு வெளிவர வேண்டும் என்பது சைவ சித்தாந்தத்தில் நாங்கள் படித்து கொண்டிருக்கின்றோம். இறைவனால் அதை செய்ய முடியாது. செய்யலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஒரு கணத்திலேயே, ஒரு 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 தொடுகையிலேயே அவருக்கு அதை மாற்றலாம் என்று நினைக்கலாம். ஆனால் அதுதான் முடியாத காரியம். ஏனென்றால் அந்த ஆன்மாக்கள், எங்களுடைய உயிர்கள், ஆன்மாக்கள் எல்லாம் படிப்படியாக அறியும் திறன் கொண்டது. அவற்றுக்கெல்லாம் ஒரே அடியாக முழு அறிவையும் இறைவனால் கொடுக்க முடியாது. இதெல்லாம் அறிவுத்திறனை 100% ஆக்குவது தான் எங்களுடைய முயற்சி, கட்டிலிருந்து வெளியால் முழுமையாக வருவதற்கு. ஆகவேதான் இவற்றையெல்லாம் கொடுத்து ஆன்மாவை செயல்பட விடுகின்றார். நீயே செயல் செய்து வந்துவிடன். ஆகவே இந்த மூன்று நிலைகளை இறைவன் உயிர்களுக்கு வகுத்திருந்தார் தொடக்கத்தில். ஆனால் நாங்கள் செயல்படத் தொடங்கியவுடன் எங்களுடைய செயல் திறமையால் நாங்கள் சகடராயிருக்கும் நாங்கள் ஒரு நிலையில் விஞ்ஞான கலருக்கு மாறுகின்றோம், ஏறுகின்றோம் என்று வையுங்கள். மேல் நோக்கி இப்போது, அது எப்போது? மாயையில் இருந்து விடுபடும் போது, பற்றற்று போகும் போது, மாயையில் இருந்து நீங்கள் முழுமையாக விடுபடும் போது, நீங்கள் ஆன்ம தத்துவ வகுப்பிலிருந்து வித்யா தத்துவ வகுப்பிற்கு மேலே செல்கின்றீர்கள், அந்த நேரம் உங்களுடைய சகலர் நின்ற நிலை விஞ்ஞான கலராக மாறுகின்றது. பிரளயாகலர் இரண்டாவது நிலைக்கு செல்கின்றீர்கள், சகலரில் ஆன்ம தத்துவத்தில் இருந்து வித்யா தத்துவத்திற்கு செல்கின்றீர்கள், அங்கு பிரளயாகலராக மாறுகின்றீர்கள். இந்த சொற்கள் சரியாக இருக்க வேண்டும். ஆன்ம தத்துவத்தில் இருப்பது சகலர், வித்யா தத்துவத்தில் இருப்பவர்கள் பிரளயாகலர். பின்னரும் அதிலிருந்து உங்களுடைய பயிற்சிகள் மூலம் எத்தனை பிறப்புகளோ அதன் பின் நீங்கள் விஞ்ஞான கலர் என்ற நிலையை அடைகின்றீர்கள். உங்களுடைய மேல் வகுப்பு அதாவது அவருடைய சுத்த தத்துவத்திற்குள் செல்கின்றீர்கள். ஆகவே இது ரெண்டும் உங்களுக்கு நிச்சயமாக சரியாக தெரிந்திருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆன்மீக பயிற்சியிலும் சரி, இவற்றை நன்கு உணர்ந்து உங்களுடைய பயிற்சியை மேம்படுத்தவும் வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கும். இறைவன் பிரித்து மூன்று வகுப்பிலும் சேர்த்தது எங்களுடைய தாய் தந்தையர் எங்களை கொன்றே பள்ளியில் சேர்த்தது போல, அந்தந்த வயது பிள்ளைகளை அப்பா அம்மாமார் அந்தந்த வகுப்பில் கொன்றே பாடசாலையில் சேர்த்து விடுவார்கள். அதற்கு பின் நாங்கள்தான் படித்து மேலே வந்து பல்கலைக்கழகம் செல்ல வேண்டும். அதே போல்தான் இறைவனுடைய திட்டத்திலும் அவர் இந்த ஆன்மாக்களை மூன்று வகையாக நான் இப்போது சொன்ன மாதிரி பிரித்து இந்த மூன்று வகுப்புகளிலும் விட்டுவிட்டார். அந்த அறிவுத்திறனுக்கு ஏற்றது போல் ஆன்மாக்கள் பயிற்சி செய்து அந்த ஒவ்வொரு வகுப்பிலிருந்தும் மேல் நோக்கி செல்ல வேண்டும். ஆகவே இந்த மூன்று நிலைகளும் ஒன்று இறைவனால் கொடுக்கப்பட்டது ஆரம்பத்தில், இறுதியில் ஆன்மாவால் அந்த நிலைகள் அடையப்படுகின்றது. அதில் ஒரு குழப்ப நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விளக்கத்தை மீண்டும் இந்த சுத்த தத்துவத்தை தொடங்கும் போது இன்று அதை சொன்னேன். அவ்வளவும் காணும், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இனி நாங்கள் பொருள் என்று பார்த்தோம், உயிர் என்று பார்த்தோம். ஏனென்றால் பொருள் உலகம் என்று சொல்வதுதான் ஆன்ம தத்துவம். இந்த பொருட்களை நாங்கள் அறிவதற்கு ஆன்ம தத்துவத்தில் படித்திருக்கின்றோம். ஐந்து விடயங்களை வைத்துத்தான் நாங்கள் இந்த பொருட்களை அறிகின்றோம். அந்த ஐந்து விடயங்களையும் வைத்து அறிவது மாத்திரம் அல்ல, அந்த ஐந்து விடயங்களும் என்னவென்றால், ஒரு பொருளை நாங்கள் அறிவதற்கு அதனுடைய பெயர் தெரிய வேண்டும், அதனுடைய இனம் தெரிய வேண்டும், அதனுடைய தொழில் தெரிய வேண்டும், அதனுடைய குணம் தெரிய வேண்டும், அதனுடைய உடைமை தெரிய வேண்டும் என்று சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்றது. இந்த குணங்களை வைத்துத்தான் நாங்கள் அந்த பொருளை அறியலாம். ஆகவே பொருளுக்கு ரெண்டு வகையாக பொருளுக்கு ரெண்டு நிலைகளில் பொருள் உள்ளது என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. ஒரு நிலை குணம், பொருள்களுக்கு குணமும் உண்டு குற்றமும் உண்டு என்று சொல்கின்றது. இந்த குணம் என்றால்தான் இந்த ஐந்து நிலைகளிலும் இருந்து நாங்கள் அறிந்தும் போது இந்த குணத்திற்குரிய உதாரணத்தை பேராசிரியர் என்னவாக சொல்கின்றார் என்றால், ஒரு மல்லிகை பூவை வைத்து சொல்லுகின்றார். அதாவது ஒரு மல்லிகை பூவுக்கு வாசம் இருக்கின்றது, அதை நாங்கள் மல்லிகை பூ என்கின்றோம். ஐந்து நாட்களின் பின் அந்த வாசமும் முழுமையாக முடிந்து அது காய்ந்தவுடன் அதை சருகு என்று சொல்லுகின்றோம். அதை அதற்கு பின் பூ என்ற சொல்லே பாவிக்க மாட்டோம். ஏனென்றால் அது காய்ந்து சருகாகிவிட்டது என்று சொல்லுவோம். ஆகவே மல்லிகையின் குணம் என்பதுதான் அந்த மனம். அந்த மனம் அற்றும் மனம் அந்த குணம் அற்று போகும் போது ஒரு பொருளுக்கு அந்த பொருள் அழிகின்றது என்பதுதான் இந்த பொருட்களுக்குரிய விளக்கம். அதற்குரிய காரணம் அது ஜடம், தோன்றி நின்று அழியக்கூடியவை. ஆகவே ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு குணமும் இருக்கின்றது குற்றமும் இருக்கின்றது என்று பேராசிரியர் சொல்கின்றார். ஆகவே இந்த குற்றம் இருக்கும் பொருளுக்கு இருக்கும் குற்றம் ஏதாவது குற்றத்திற்கு கீழ் ஏதாவது செயல்பாடுகள் பொருளுக்கு இருக்குமானால் அந்த குற்றம் நீங்கினாலும் பொருள் அழியாது. ஆனால் பொருளின் முதல் செயலான குணம் நீங்கினால் பொருள் அழிந்துவிடும். அதற்குத்தான் மல்லிகை பூவை ஒரு எடுத்துக்காட்டாக கொடுக்கின்றார் அவருடைய விளக்கத்தில். அதே போல்தான் அது பொருள். இனி உயிருக்கு வந்தோம் என்றாலும் உயிருக்கும் குணமும் இருக்கு குற்றமும் இருக்கு. உயிரினுடைய குணம் என்னவென்றால் பேராசிரியர் சொல்கின்றார் சைவ சித்தாந்த அடிப்படை கருத்திலிருந்து நாங்களும் படிக்கின்றோம், அறிவு. உயிரினுடைய குணம் அறிவு ஞானம். ஆனால் உயிரினுடைய குற்றம் என்ன? ஆணவமலம். ஆகவே குற்றம் நீங்கலாம், குற்றம் நீக்கப்படலாம். ஆகவே உயிருக்கும் ரெண்டு நிலை, குணமும் இருக்கின்றது குற்றமும் இருக்கின்றது. ஆணவத்தில் கட்டுண்டு உயிர் இருக்கும் போது அது குற்றமாக பார்க்கப்படுகின்றது. ஆனால் ஆணவத்திலிருந்து விடுபட்டு கொண்டு வரும்போது உயிர் குற்றம் நீங்குகின்றது, மலம் நீங்குகின்றது என்று பேராசிரியர் அதை விளங்கப்படுத்துகின்றார். இது பொருளுக்கும் உயிருக்கும் இடையிலுள்ள தொடர்புகள். அடுத்ததாக இந்த மலத்தையும் பார்க்க வேண்டும். நாங்கள் இந்த சுத்த தத்துவத்திற்குள் செல்லும் முன் என்று சொல்லி பேராசிரியர் இந்த ஆணவ மலத்தின் தன்மையையும் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அதாவது இந்த ஆணவம் மூன்று நிலையில் இருக்கின்றது, அது நாங்கள் படித்திருக்கின்றோம். முதலாவதாக ஆணவம் என்றால் ஒன்றா பலவா என்று முதலாவது கேள்வியை பேராசிரியர் எழுப்புகின்றார். அதற்குரிய பதில், ஆணவ மலம் என்பது ஒன்றுதான், பல அல்ல. அப்படியானால் சாதகர்களிடமிருந்து ஒரு கேள்வி வரலாம், எல்லாரிடமும் ஆணவம் இருக்கின்றதே, அதை ஏன் ஒன்றென்கின்றீர்கள் என்றால், அதற்கு அவர் தரும் உபமானம், சூரியன் இந்த உலகத்தில் எல்லாவற்றிற்கும் தன் ஒளியை பாய்ச்சுகின்றது தன் கதிர் மூலம், ஆனால் பொருள் ஒன்று. அதே போல்தான் ஆணவமும் பொருள் ஒன்று. ஆணவம் என்றால் ஒன்று தான், ஆனால் அது எல்லா உயிர்களுடனும் சேர்ந்திருக்கின்றது, உயிர்களை கட்டி வைத்திருக்கின்றது என்பது விளக்கம். ஆகவே ஆணவம் எல ஒன்றா பலவா என்றால் ஒன்று தான் என்பதை பேராசிரியர் நிறுவுகின்றார். அடுத்ததாக ஆணவம் இயற்கையா செயற்கையா என்ற ஒரு கேள்வியை கேட்டு அதற்குரிய பதிலாக அது செயற்கை என்றும் சொல்கின்றார். அதற்கு அவர் தரும் உவமானம், ஆணவ மலம் என்பது ஜடம், உயிரற்றது. பதி பசு பாசத்தில் பதியும் பசுவும் தான் உயிரானவை, ஆணவம் பாசம் ஜடம். ஆகவே அந்த விளக்கத்தின்படி அது செயற்கையான பொருள் என்று அதை நிறுவுகின்றார் சைவ சித்தாந்தத்தில். அடுத்ததாக இந்த ஆணவ மலம் மூன்று நிலைகளில் இருக்கின்றது. அந்த மூன்று நிலைகளும் என்னவென்றால், முதலாவது நிலை கேவல நிலை, இரண்டாவது நிலை சகல நிலை, மூன்றாவது நிலை சுத்த நிலை. இந்த கேவல நிலை என்பது, கேவல நிலை என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த கேவல நிலையில்தான் ஆன்மா ஆணவம் ஆன்மாவை கட்டி போட்டிருக்கின்றது. ஆகவேதான் அனாதியில் ஆன்மாவும் ஆணவமும் கேவல நிலையில் இருக்கின்றது என்று சொல்லுகின்றோம். ஆகவே அந்த நிலையில் ஆணவமலம் மாத்திரம்தான் இருக்கின்றது கேவல நிலையில். சகல நிலைக்கு வரும்போது அங்கு ஆணவ மலத்துடன் கண்மமலமும் மாயாமலமும் இறைவனுடன் இறைவனால் சேர்க்கப்படுகின்றது. அதையும் நாங்கள் போன வகுப்பில் பார்த்திருக்கின்றோம். இந்த பாசத்தில் இருக்கும் மூன்று மலங்களில் ரெண்டு மலம் இறைவனால் இயக்கப்படுகின்றது என்று பார்த்தோம். அது கண்மமலம், எங்களுடைய வினைகளை இறைவன் எங்களுக்கு கொடுக்கின்றார். மாயாமலம், தனு கரண போன போகங்களை படைக்கின்றார் அதை நாங்கள் அனுபவிப்பதற்கு. ஆகவே இரண்டாவது நிலை ஆணவத்தின் நிலை சகல நிலை. சோ மூன்றாவது நிலை சுத்த நிலை. இந்த சகல நிலையில் இருந்து நாங்கள் மேல் நோக்கி போகும்போது பிரளயா கலர போய் விஞ்ஞான கலராகும் போது முழுமையாக ரெண்டு மலங்களையும் விட்டு கடைசியாக ஆணவ மலம் முழுமையாகவே இல்லாது போகும் கடைசி நிலையை அடைவதுதான் அந்த இறுதி நிலை. அதை சுத்த நிலை என்று சொல்லப்படுகின்றது ஆணவத்தின் மூன்று நிலைகளில். ஆகவே இந்த மூன்று நிலைகளிலும் ஆணவம் இயங்கிக் கொண்டிருக்கும் போது இதற்கு பெயர்கள் உண்டு, அவற்றை நீங்கள் மனனம் செய்ய தேவையில்லை. இந்த சத்சங்கத்தை கேட்கும் போது ஒரு பேப்பரில் எழுதி வையுங்கள் உங்களுடைய அட்டவணையில். அதாவது முதலாவது நிலையில் அந்த ஆணவம் கேவல நிலையில் இருக்கும் போது ஆபாரக சக்தி என்பது அந்த ஆணவ மலத்திற்குரிய பெயர். அடுத்த நிலை சகல நிலையில் இருக்கும் போது அதோ நியாமிகா சக்தி என்று அந்த ஆணவத்தை சொல்லப்படுகின்றது. மூன்றாவது நிலையாகிய சுத்த நிலைக்கு போகும் போது அந்தர் பாவித சக்தி நிலையாக சொல்லப்படுகின்றது. ஆகவே இந்த ஆணவத்திற்கு மூன்று நிலைகள் என்று பார்த்தோம். இறைவன் நிலைக்கு வரப்போகின்றோம். அதற்கு முதல் இந்த ஆணவத்தின் முதல் நிலையாகிய கேவல நிலையை ஆணவத்தின் சொரூப நிலை என்று சொல்கின்றார்கள். அதான் அடிப்படை நிலை. அதற்கு அடுத்ததாக இருக்கும் சகல நிலையை பொது நிலை என்று சொல்கின்றார்கள். நாங்கள் எதை எடுத்தாலும் சிறப்பு நிலை, பொது நிலை என்றுதான் ரெண்டு நிலைகளை எப்பவும் நிறுவுகின்றோம். ஆகவே ஆணவத்தின் சிறப்பு நிலையாகிய சொரூப நிலை கேவல நிலையாகவும், சகல நிலை ஆணவத்தின் பொது இயல்பான நிலையாகவும் ஆணவத்தை பற்றி பேராசிரியர் கொடுக்கின்றார். ஆகவே இந்த மூன்று ஆணவ நிலைகளிலும் தான் நாங்கள் எங்களுடைய ஆன்மாக்கள் இருக்கின்றது. அதைத் தொடர்ந்து நாங்கள் இப்போது எங்களுடைய சுத்த மாயைக்குள் வரப்போகின்றோம், சுத்த வித்தைக்குள். இந்த ஆணவத்தின் மூன்று நிலைகளையும் பார்த்து விட்டோம், உயிர்களை பற்றியும் பார்த்து விட்டோம், பொருள்களை பற்றியும் பார்த்து விட்டோம். இந்த மூன்று நிலையையும் ஓரளவு பார்த்த நிலையில் இப்போது இறைவன் இந்த மூன்றையும் எப்படி இயக்கப் போகின்றார் என்பதுதான் சுத்த தத்துவத்தை நாங்கள் பார்க்கப் போகின்றோம். அந்த சுத்த தத்துவத்திலிருந்து தான் இறைவன் இதை இயக்கப் போகின்றார். அதற்கு நாங்கள் அந்த சுத்த தத்துவத்திற்கு போக முதல் இன்னும் ஒரு விடயத்தையும் பார்த்து நாங்கள் அதற்குள் சென்று விடுவோம். அது என்னவென்றால், இந்த சுத்த தத்துவத்திற்குள் சென்றவுடன் போனவுடன் ஐந்து தத்துவங்கள் இருக்கென்று சொன்னேன். அந்த ஐந்து தத்துவங்களும் தான் சிவ தத்துவம், சக்தி தத்துவம், சதாசிவ தத்துவம், மகேஸ்வர தத்துவம், சுத்த வித்தை. சிவன் இந்த செயல்முறையை செய்வதற்கு என்ன மாதிரி இதை தொடங்கினார் என்பதை பார்த்திருக்கின்றோம். தொடக்கத்தில் சொரூப நிலையிலிருந்து அவர் தடத்த நிலைக்கு வந்து, தடத்த நிலையிலிருந்து தான் மற்றவர்களை சிருஷ்டித்து இந்த பணியை செய்ய துவங்குகின்றார். அந்த தடத்த நிலையில் சிருஷ்டிக்கப்பட்டவைதான் இந்த சுத்தமாயா அசுத்தமாயாவிலிருந்து வந்த மூன்று செயல்முறை திட்டங்களும், சுத்த தத்துவம், வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். ஆகவே இறைவன் இப்போது இறங்கி தடத்த நிலைக்கு வந்து மூன்று உருவங்களை பெறுகின்றார். அருவம், அருவுருவம், உருவம். இந்த நிலையில் இருந்து கொண்டுதான் மற்றவர்களையும் நியமித்து இந்த ஐந்து கருவிகளையும் இயக்கப் போகின்றார். ஆகவே அந்த இயக்கத்திற்கு தான் மேல்நிலையில் இருந்து கொண்டு அந்த தத்துவத்திற்குள் கூட, தடத்த நிலையில் கூட சிவ தத்துவம் முதலாவது தத்துவமாக மேல்நிலையில் இருந்து கொண்டு, இரண்டாவது நிலையாகிய சக்தியை பாவித்து இந்த இயக்கங்கள் முழுத்தலையும் அவர் செய்விக்கப் போகின்றார். அவற்றை நாங்கள் வார வகுப்பில் முதலாவதிலிருந்து விரிவாக பார்க்கப் போகின்றோம். இன்று நாங்கள் அதற்குரிய ஆய்த்த நிலைகள், ஆரம்ப நிலைகளை அறிந்தோம். இவற்றை உங்களுக்கு திரும்ப ஒருக்கா பார்ப்பதற்கும் ஒரு கிழமை சந்தர்ப்பம் தந்து அடுத்த வகுப்பில் சுத்த மாயையில் துவக்கத்தை தொடங்கவிருக்கின்றேன். இந்த சத்சங்கத்திற்கு பாபாஜியின் அருள் மிகவும் முக்கியமானது. இவ்வளவு நாளும் நாங்கள் பேசியது வித்யா தத்துவம், ஆன்ம தத்துவம். இந்த ரெண்டு தத்துவங்களும் ஆன்மாக்குரிய விடயங்கள். அதை இயக்குவதுதான் சுத்த தத்துவம் என்று தெரிந்துவிட்டது. இந்த சுத்த தத்துவம் இறை சார்ந்தது. இந்த இறை சார்ந்த தத்துவத்தை நாங்களும் எல்லோரும் மிகவும் கவனமாக இறை நிலையிலிருந்து அறிய வேண்டும். அதை சரியாக உணர வேண்டும். அதை உணர்ந்து எங்களுடைய பயிற்சிக்குள் கொண்டு வர வேண்டும். அந்த பயிற்சிக்குள்ளும் உலகியல் வாழ்க்கையிலும் அதை பாவித்து நாங்கள் மேலே வர வேண்டும், மேலே முன்னேற வேண்டும் என்று கேட்டு, அதற்கு அருளை பாபாஜியிடமிருந்து, பரம்பொருளிடமிருந்து இறைஞ்சி வேண்டி, உங்களை இப்போது கார்த்திகேயன் ஐயா, இறைவன் ஐயா அவனுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இறைவனையா இணைப்பிருக்கின்றீர்கள். இது சைவ சித்தாந்த வகுப்பு. உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் இதை தொடர்வோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சற்சங்கத்தில் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களில் சுத்த தத்துவம் சுத்த பற்றிய சில விளக்கங்கள் தெளிவாக விளக்கப்பட்டது. அதில் கூறப்பட்ட கருத்துக்களை எங்களுடைய குறிப்பில் எடுத்துக்கொண்டு அந்த குறிப்பில் உள்ளவற்றை ஏற்கனவே தந்த அட்டவணையுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது எங்கள் மனத்தில் கொஞ்சம் தெளிவு கூடுகின்றது. எனவே இன்றைய சத்சங்கத்தில் நாங்கள் எங்களது எடுத்த குறிப்புகளை மீண்டும் அதே இதை நாங்கள் வீட்டிற்கு திருப்பி மீட்டல் செய்து எங்களுடைய தெளிவை எங்களுடைய அறிவை கூட்டி உணர்ந்தன்மையை கூட்டி சாதனைகளை செய்வோம். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. நன்றி இறைவனையா, உங்களுடைய சுருங்கிய கருத்துடன் அது பாபாஜிக்கு நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. இப்போது கார்த்திகேயன் ஐயா அணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம.
சுத்த தத்துவத்தை பத்தி ரொம்ப அருமையா தெளிவா இந்த பதில கொடுத்துருக்கீங்க. அருமையான ஒரு தத்துவத்தினுடைய விஷயங்களை ரொம்ப எளிய முறையில பொறுமையா நிதானமா கொடுத்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப பாபாஜிக்கு முதல் நன்றி. இதனுடைய முக்கிய விஷயம் என்னன்னா, இதை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? வேற ஒண்ணும் இல்லை, இதை சுருக்கமா ஒரு பேராசிரியர் சொன்னதுதான். சைவ சித்தாந்தத்துல ஒரு பெட்டியில ஒரு பொருளை நம்ம பூட்டி வச்சிருக்கோம். அந்த பொருள் என்ன என்றது நமக்கு தெரிஞ்சா உள்ள இருக்கிறது இன்ன பொருள் நமக்கு தெரியும். தெரிஞ்சிட்டா அந்த பொருள் நம்ம யூஸ் பண்ணணுமே, எப்படி யூஸ் பண்றது? அப்ப அந்த பொருளை நம்ம எடுத்து பார்த்து என்னென்ன பொருள் என்னென்ன விஷயத்துக்கு அதை யூஸ் பண்ணி ஆகணும், யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அது என்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து சைவ சித்தாந்தத்துல ஒரு பேராசிரியர் சொன்னது, எனக்கு சொந்தமானது அல்ல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. இருந்தாலும் அறிவு கூர்மையா அந்த பாடம் நடத்தின ஒரு ஆசிரியர் வந்து இத சொல்லப்பட்ட கருத்து. அந்த பெட்டியில என்ன பொருள் இருக்கு, அந்த பொருளை எடுத்து ஏன் எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் என்றத ஒரு பொருள் மேல உள்ள விஷயத்த நம்ம ஒரு கணிக்கிறோம். இது அப்படியே கொண்டு வந்து நம்மள்ட சேர்த்தாரு. அப்படிதான் இறைவன் வந்து 36 தத்துவங்களை வச்சு இந்த கருவிகளை நமக்கு வச்சு இந்த உடலுக்குள்ள பூச்சி வச்சிருக்காரு. அந்த கருவிகள் என்னென்ன வேலை செய்யுது என்றதை நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்கணும். நம்ம சாதனா பண்ணாலும் சரி, சாதனா பண்ணாட்டினாலும் சரி, நீங்க கேவல நிலையில இருந்தாலும் சரி, சுத்த நிலையில இருந்தாலும் சரி, அதிசுத்த நிலையில இருந்தாலும் சரி, இந்த விஷயங்கள் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தான் நீங்க சாதனா பண்ணக்கூடியவர்கள் சாதனா பண்ணாட்டினாலும் ஏன் பண்ணல நம்ம என்ற காரணத்தையும் கண்டுபிடிக்கலாம். செஞ்சாலும் நம்ம எப்படி செய்யறோம், அதனுடைய மாற்றங்கள் என்ன என்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் என்ற ஒரு விஷயத்த பேராசிரியர் சொன்னாரு. அந்த விஷயத்திலேருந்து என்ன நான் அனலைஸ் பண்ண, சுய பரிசோதனை பண்ண, அந்த சாதனால நமக்கு என்னென்ன நடக்குது, வாழ்க்கையில என்னென்ன நடக்குது, நம்ம இன்னும் இதுக்கப்புறம் சாதனாவுக்கு முன்னேற்றத்துக்கு நம்ம என்ன அதுக்கு செய்யணும், நம்மளுடைய வாழ்வு வாழக்கூடிய காலத்துல நம்ம எப்படி வாழணும், பின்காலம் இந்த மாதிரி நடந்தால் அதுக்கு எப்படி நம்ம மனச ஒன்றி கொண்டு போய் அதோட ஒன்றி வாழணும் என்ற ஒரு விஷயத்த பரிசோதனை பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு நமக்கு இறைவன் இந்த சைவ சித்தாந்தம் மூலியமா நமக்கு கொடுத்தாரு. அதை தெரிஞ்சிட்டு இருக்கோம். இது எல்லாருக்கும் தெரியணுன்றது பாபாஜி விருப்பம். அந்த விருப்பத்தின் அடிப்படையா அந்த சத்சங்கம் நல்லா சிறப்பாக நடக்குது. இன்னும் சிறப்பாக நடக்கிறதுக்கு பாபாஜியை நாம் பிரார்த்தனை பண்ணுவோமாக. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. மிகவும் அருமை வளமை போலவே அதை ஒரு நன்றான பேராசிரியருடைய உபமானம் மூலம் பாபாஜி உங்கள் மூலமாக அவர்களுக்கு சாதகர்களுக்கும் அடியார்களுக்கும் அதை தெளிவு நிலைக்கு கொண்டு வந்திருக்கின்றார். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.